ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் வந்து பூத விவேகம் அப்படிங்கிற இரண்டாவது பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் கடந்த வகுப்புகளில் எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அந்த எட்டாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, மனோ ததேந்திரியாத்யக்ஷம் ஹிருத் பத்ம கோலகே ஸ்திதம் தத் சாந்தகா கரணம் பாக்யே வஸ்வாதந்திரயாத் வினேந்திரியைஹி. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, மனசு வந்து பத்து இந்திரியங்களுக்கும் தலைவனாக இருக்கு. அது வந்து ஹிருதய தாமரையில் வீற்றிருக்கிறது. அதே மனமே அந்த கரணம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த மனமானது இந்திரியங்கள் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ மனம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட இந்திரியம் கிடையாது. மனசுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு தான் மனசானது செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இந்த மனசானது இதய பகுதியில் இருப்பதாக உபதேசிக்கப்படுகிறது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஹிருதயம் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் உடனே பௌதீக ஹிருதயத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறத எல்லா மகான்களுமே வலியுறுத்திருப்பாங்க. அப்போ மனசு எங்கே இருக்குது? நம்முடைய பௌதீக ஹிருதயத்துக்கு பக்கத்தில், வலது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத மகான்கள் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் நெஞ்சு பகுதியை தொட்டி பேசுகிறோம் அப்படிங்கிறலாம் காட்டி கொடுப்பாங்க. அப்போ இங்கே மைண்டு தான் இந்த இடத்துல நமக்கு நெஞ்சு குழிக்கு வலது பக்கத்தில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அடுத்த லெவலில் அப்டேட் ஆகும்போது அது கான்சியஸ்னஸாக அறிவாக மாறும்போது எங்கே வந்துடுது? அது பீனியல் கிளாண்டாக மேலே வந்துடுது. அப்போ இங்கே வந்து சக்கரத்தினுடைய பரிமாணம் தான். எப்படி ஒவ்வொரு படிநிலையாக நம்ம பயணம் பண்ணி இங்கே அநாகதம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது அங்கே மனம் வந்து எப்படி விரிவடையுது, அப்புறம் அது விசுக்தி ஆக்னா அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது எப்படி பரிமாண வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது தான் சக்கரங்கள் மூலமாகவும் நம்ம பார்க்குறோம். அதையே இங்கே மகான்களும் சுட்டி காட்டுறாங்க. ஆகவே நீங்கள் ஹிருதய குகை அப்படிங்கும்போது நம்ம ரெண்டு விதமாக பேசுவோம். ஒன்று வந்து பௌதிக இதயத்து பக்கத்தில் இருக்கிற வலது பக்கம் இருக்கிற இதயம், இன்னொன்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நெற்றி பொட்டியும் ஹிருதயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு குழப்பம் வந்துடும் இல்லையா, எந்த இருதயத்தை பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், மனசு அப்படின்னா அது இங்கே கீழே இருக்குது, எங்கே அநாகத சக்கரத்தில் நெஞ்சு குழிக்கு பக்கத்தில் வலது புறத்தில் இருக்குது. அறிவு அப்படின்னா அது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குங்க. அதாவது அந்த அறிவுன்னா அந்த இடத்துல புத்தின்னு நினச்சிக்கணும். அதாவது அப்டேட் ஆன நிலை, அதாவது மனசு வந்து மேலே பரிமாணத்துக்குள்ளே வந்து புத்தியாக பிரகாசிக்கும் போது புருவ மத்திக்குள்ளே வந்துடும். அப்போ தான் நம்ம ஏதாவது யோசிக்கும் போது நெற்றி பொட்டில் கை வச்சு யோசிப்போம். ஆனால் மனசு வந்து இங்கேருந்து தான் இயக்குது. அது பௌதிக இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத எல்லா மகான்களும் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த ஸ்லோகமும் சொல்லுது, மனசு வந்து இதய பகுதியில் இருப்பதாக உபதேசிக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்புறம் மனசு வந்து இந்திரியங்களுடைய உதவி இல்லாமல் வெளி உலக அனுபவங்களை பெற முடியாது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ மனசு என்ன, இந்திரியங்களுடைய தலைவனாக இருக்குது. இந்திரியங்களெல்லாம் எப்படி இருக்குது? உள்ளே வெளியே என்ற அனுபவங்களை பெறக்கூடிய கருவிகளாக இருக்குது. ஆனால் மனசு தனித்து இயங்காது. அப்போ மனதின் எல்லா இயக்கங்களும் இந்திரியங்களை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஆகவே மனம் நான் அல்ல, அந்த விஷயத்தையும் நம்ம தெளிவாக்கணும். ஏன்னா நான் யார் அப்படின்னா, நான் ஒரு சாட்சி ஆத்மா. அப்போ மனதின் தலைவனல்ல, மனதையும் அதன் இயக்கங்களையும் அறிகின்ற அசையாத இருப்பு தான் நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை நிலைக்கு நம்ம வந்துவிட்டால் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இங்கே வந்து நான் மைண்ட் அப்படிங்கோ அல்லது இந்திரியங்கள் என்றோ நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த செயலில் சொல்கிறார். அப்போ மனம் வந்து அந்த சாட்சி நிலைக்கு உயர்வதற்கு நிதித்தியாசன நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எண்ணங்கள் வந்து எப்போல்லாம் நமக்கு எழுந்திருக்குதோ, அப்போ இந்த எண்ணம் வந்து எந்த இந்திரியத்தை சார்ந்து நம்ம இடத்துல வெளிப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம கவனித்து உடனே அதை உணர்ந்து அந்த மனசு எந்த இந்திரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறது அப்படிங்கிறத கவனம் பண்ணி அந்த இந்திரியத்தின் மேல் இருக்கின்ற விசய சுகங்களை நம்ம கொஞ்சம் குறைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு அடிக்கடி எதையாவது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு புலன் இன்பம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து என்ன, வாய்ங்கிற ஒரு சுவை உணர்வின் அடிப்படையில் மனசு வந்து எதையாவது சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ நம்ம அந்த புலன் வந்து அங்கே சிக்கிக்கிட்டு இருக்குது, மனசு அதாவது சாப்பிட்ற பொருளில் போய் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அல்லது மனசு எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே இருக்க மாட்டேங்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கா, டெலகிராமில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா இல்லையா, ஒன்றுமே இல்லையா, சரி ஃபேஸ்புக்காவது பார்ப்போம், அப்படியும் இல்லையா சரி கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்போம், இப்படின்னு மைண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். சிக்கிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி புலன் இன்பங்கள்லேருந்து விடுபட பார்க்கணும். ஏன்னா இங்கே மாதிரி புலன் இன்பங்களில் போய் நம்ம சிக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து பின்னோக்கி போக ஆரம்பிக்கும். ஏன்னா மனசு அதில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர பார்க்காது, எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கும், அதாவது கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது. சாட்சி பயிற்சிங்கிறது நம்ம எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, எப்பெல்லாம் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களையே நீங்கள் அகம் ஸ்புரணமாகறதை கவனிங்க, நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உள்ளிருந்து ஒரு நான் ஸ்புரணமாகிட்டே இருக்கும், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் இருப்பினால தான் இங்கே மனசும் புலன்களும் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அதுதான் நம்முடைய தன்னுணர்வு மையம், நான் அப்படிங்கிற தன்னுணர்வு. அந்த உணர்வு நிலையை நம்ம பிடிச்சு கற்றுக்கணும். அப்போ நம்ம எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ தன்னுடைய உணர்வை தானே பார்க்கணும். அதான் தன்னை அர்ஜிக்க தான் இருந்தானே திருமந்திரம். தன்னை அர்ஜிக்க தான் இருந்தானேனா தன்னையே தான் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான நிலையை நம்ம வந்து நடைமுறைப்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு இந்திரிய சுகங்களில் போய் சிக்கிக்கிட்டு மனசு மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்கிறதுக்காக அடிக்கடி மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணுங்கிற புலனில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை மனசு எதையாவது அடிக்கடி சாப்பிட சொல்லுது, தின்னுக்கிட்டே இருக்க சொல்லுதுன்னா அப்போது நீங்கள் வாயுங்கிற புலனில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மனசு ஏதாவது அடிக்கடி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, சினிமா பாட்டு கேட்காமல் இருக்க மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுன்னா அப்போ காதுங்கிற புலன்களில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை சும்மாவே இருக்க மாட்டேங்குது, பேசிக்கிட்டே இருக்க விரும்புதுன்னா இப்படி தான் ஒவ்வொரு புலன்களில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி அந்த இந்திரியத்தை இந்த மனசானது பின்பற்றுகிறது, அந்த இந்திரியத்திலே இந்த மனமானது சிக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம விடுபட்டு நான் அந்த மனம் அல்ல, அந்த மனதையும் அறிகின்ற அந்த ஆத்மா அந்த அறிவு அப்படிங்கிற நிலையில் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று தான் இங்கே நம்ம நிதித்தியாசன பயிற்சியாக பார்க்குறோம். அப்போ சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படிங்கிறது இந்த 8வது செயல்படி பார்த்தோம்னா, நீங்கள் மனதை வந்து அடக்குவதற்கான எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அந்த அடக்க செய்யக்கூடிய முயற்சி கூட என்ன பண்ணும்னா இன்னொரு பதிவை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணும், இன்னொரு சம்ஸ்காரத்தை வாசனைகளை கொண்டு வரும், அதுவும் மனதின் இன்னொரு இயக்கம் என்று தான் பார்க்கணும். அப்போ மனம் அலைந்தால் அலைவதை அறிந்தவுடன் அங்கே சாட்சி நிலை தெளிவாகும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன், அதாவது மனசு வந்து எப்படியுமே சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு எண்ணங்களை எழுச்சிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணங்களுடைய எழுச்சியின் காரணமாக எதையாவது செயலாற்றி கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த தூய அறிவாக இருந்து அந்த எண்ணங்களை கவனிச்சிங்கன்னா அது எந்த புலன் சார்ந்து மனம் எழுந்திருக்கிறது, அப்போ எந்த புலன் அடிப்படையில் அது செயல் விளைவாக மாறுகிறது, அந்த செயலினால் நான் எப்படி விவகாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த விழிப்புணர்வோடு கவனிக்க பழக பழக மனசு தானாகவே ஆசிரியர் பார்க்குறாரு நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தானாகவே அமைதியாகும். அதுதான் மாணவன் ஆசிரியர் அப்படிங்கிற ஓமானத்தில் இந்த மனசும் அறிவும் எப்படி கையாளப்பட வேண்டும்ங்கிற ஒரு குழு வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஒரு வகுப்பறையில் மாணவர்களெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாணவர்களெல்லாம் எண்ணங்கள், ஆனால் அங்கே ஆசிரியர் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த மாணவர்களெல்லாம் அமைதியாகிறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஆசிரியர் தான் அறிவு. அப்போ அறிவு வந்து எண்ணங்களை கவனித்தா அந்த எண்ணங்கள் தானாகவே அமைதியாகும். இப்போ இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, சாட்சியாக கவனிக்கணுமே தவிர, மனதை அடக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பயிற்சி போய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பின்னாடி மனநோயாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் மனநோயாளிகளாக மாறிடுறாங்க. ஏன்னா மனசை அடக்கிறேன் அடக்கிறேன்ட்டு எண்ணங்களை அடக்கி அடக்கி அப்புறம் எண்ணங்களே எழுந்திருக்காத ஒரு நிலைக்குள்ளே போய் அப்புறம் நிகழ்வு வாழ்க்கையை கூட வாழ முடியாமல் ஒரு நடைப்பிணமாக மாறி அப்புறம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு அன்கான்சியஸாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நினைவு தப்பிடும். அப்போ அப்படியே ரோட்டில் குறுக்கில் போய் பஸ்ஸில் அடிபட்டு செத்தவங்கலாம் ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அப்படி தான் ஒருத்தர் இறந்தார், அவர் வந்து கான்சியஸே அப்படியே இழந்துட்டார். அதாவது எப்போ பார்த்தாலும் நான் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறேன் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறேன்ட்டு அப்படியே அமைதியாக போய் எண்ணமே இல்லாமல் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகும்போது கூட அவருக்கு எண்ணம் எழுந்திருக்காமல் நான் ரோடை தான் கிராஸ் பண்ணுறேன் தெரியாமல் கிராஸ் பண்ணி பஸ்ஸில் அடிபட்டு இறந்து போயிடுவாங்க. அப்போ இது மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, என்ன காரணம்னா புரியாமல் செய்யக்கூடிய பயிற்சி முறைகள் தான் காரணம். அப்போ இங்கே வந்து மகான்கள் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன தெளிவுபடுத்துகிறாங்கன்னா, நீங்கள் எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் அடக்க வேண்டியதே கிடையாது, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வர்றதை நீங்கள் அறிவுனால பார்த்தீங்கன்னா போதும், அதுவாக அடங்கும். நீங்களாக அடக்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் அந்த எண்ணத்தினுடைய தேவை என்ன, ஏன் அது எழுந்திருக்கிறது, அந்த எண்ணம் வந்து எதன் அடிப்படையில் எழுந்திருக்கிறது, எந்த புலன்களின் அடிப்படையில் நமக்கு எழுந்திருக்கிறது, அது வந்து கண்கள் மூலமாக எண்ணமாக வெளிப்படுதா இல்லை நாக்கு மூலமாக வெளிப்படுதான்னு பார்க்கணும். அதாவது புலன் சார்ந்த இன்பம் தானே நமக்கு மனதில் எண்ணமாக தோன்றி அது செயலாக மாறப்போகுது. அப்போ நம்ம இந்த மாதிரி புலன்களை இப்படி தான் நம்ம கொஞ்சம் கவனம் பண்ணி தேவையில்லாத விசை சுகங்களில் புலன்களை கொண்டு போய் மாட்ட விடாமல் கூடுமான வரைக்கும் அந்த தேவையற்ற விசை சுகங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டா போதும், மனசை அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத இங்கே இந்த செயலில் சாதகனுக்கான உபதேச குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தானாக நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள், அதாவது என்ன பயிற்சி, அந்த எண்ணங்களை பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே நீங்கள் இருந்தால் போதும், உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தடை செய்யப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ நான் மனமல்ல என்று இந்த நிலையில் உங்களால் உணரப்படும். இதுதான் உண்மையான மனதிற்கான விடுதலை அப்படிங்கிறது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் வந்து கான்சியஸ்னஸாக மாறணும் அப்படின்னா அந்த மனதுக்கு நீங்கள் என்ன புரிதல் கொடுக்கணும், இந்த அத்தியாத்ம ஞானத்தை தான் கொடுக்கணும். அதாவது மனசுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய வைக்கணும், இந்திரியங்களுடைய வேலை என்ன, கர்ம இந்திரியங்கள் எதுக்காக இருக்குது, ஞான இந்திரியங்கள் எதுக்காக இருக்குது, இதில் மனதனுடைய பரிமாணம் என்ன, அந்த மனம் எப்படி புத்தியாக மாறுது, அப்புறம் அந்த புத்தியினுடைய அடுத்த பரிமாணம் சித்தமாக எப்படி மாறுது, அந்த சித்தத்துக்கு அப்புறம் அகங்காரம் என்ற நிலையில் அது எந்த நாணை பற்றுது, அப்புறம் அந்த அகங்காரம் கடந்து அது உள்ளம்ங்கிற நிலையில் எப்படி அது தெய்வீகத்தன்மையை அடையுது. அதனால தானே மகான்களும் சொல்கிறாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் திருமந்திரம். அப்போ இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது மாதிரி தான் நீங்கள் அப்டேட் ஆகணும். அதை விட்டுட்டு தாறுமாறாக அந்த கார்பரேட் கம்பெனிக்காரனுங்கெல்லாம் இந்த தியான பயிற்சிகள் கொடுக்குறானுங்கன்ட்டு அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு 10 நாள் விபாசனா அபாசனா அப்புறம் அந்த தியானம் இந்த தியானம்னு போய் அப்படியே மனசை வந்து அடக்க பார்த்து அந்த விஷயத்தில் போய் சிக்கி சின்ன பின்னமாகி அப்புறம் மனநோயாளியாக மாறிடக்கூடாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான கட்டம். அப்போ இந்த இடத்துல இந்த 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மனசு வந்து இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது, ஆனால் ஆத்மாவோ மனதிற்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற அளவில் நீங்கள் நிற்கணும். இதுதான் நீங்கள் இந்த 8வது ஸ்லோகத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இங்கே பார்க்குறோம். அடுத்தது ஸ்லோகம் 9, அக்ஷேஷ் வர்த்தார்பிதே ஸ்வேதத் குணதோஷ விசாரகம் சத்வம் ரஜஸ் தமஸ் சாட்சிய குண விக்ரியதேஹி தைஹி. இது அடுத்த லெவலுக்கு வந்துட்டார். இங்கே 9வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த இந்திரியங்கள் தத்தம் பொருட்களுக்குள் நிறுத்தப்பட்ட போது, தன்னுடைய நியதிக்குள்ள அந்த இந்திரியங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது, இந்த மனமானது நல்லது கெட்டது என்று தீர்மானித்து ஒரு விவேகத்தை அடைகிறது. இந்த நிலையிலே மனதிற்கு உரித்தான சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும் அந்தந்த இந்திரியங்களின் தாக்கத்தினாலே மாறுபட்டு செயல்நிலை அடைகின்றன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுங்க. அப்போ இங்கே என்ன அடுத்த லெவலுக்கு வந்துட்டார் பாருங்க. இப்போ வந்து வித்யாரண்யர் எப்படி நம்மளை கொண்டு போகிறார் அப்படின்னா, முதல்ல வந்து ஞான இந்திரியங்களை அறிமுகப்படுத்தினார், அப்புறம் கர்ம இந்திரியங்களை அறிமுகப்படுத்தினார், அப்புறம் மனசை அறிமுகப்படுத்தி அந்த மனம் வந்து அந்த இந்திரியங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அந்த மனம்ங்கிறது தானாக உருவாகாது, அது எண்ணங்களினுடைய எழுச்சின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த எண்ணங்கள் எதன் அடிப்படையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அது வந்து புலன்களின் அடிப்படையில் உண்டாகிறதுன்னு நமக்கு புரிய வச்சிட்டார். அப்படிதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். இப்போ எண்ணங்கள்லாம் சும்மா எண்ணம் வருமா? இப்போ நீங்கள் ரசகுல்லாவை பார்த்த உடனே சாப்பிட்லான்னு ஒரு எண்ணம் வருது, அப்போ அந்த எண்ணம் எப்படிங்க வந்துச்சு? ரசகுல்லாவை பார்த்ததுனால. அப்போ ரசகுல்லாவை எது பார்த்ததுங்க? கண்ணு பார்த்தது. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறேன், உன்னா ரசகுல்லா நேரத்துலேயே இருக்காதீங்க. அப்போ புலன்கள் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றுது அப்படின்னா, அங்கே வந்து மனசு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ அங்கே ஒரு எண்ணம் எழுந்திருக்குது இல்லையா, அதை நம்ம இங்கே முக்கியமாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே எண்ணம் ஏன் வருகிறது அப்படின்னா, புலன்கள் இருப்பதினால எண்ணம் எழுந்திருக்கிறது. அந்த புலன்கள் சும்மாவே இருக்காது, எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கும். கர்ம இந்திரியங்களான செயல் கருவிகள் அப்படி தான். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர் உட்காந்துருப்பார் சேரில், சும்மா தான் இருப்பார், ஆனால் கால் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, கால் கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லாமல் தானாக ஆடுது. அப்போ அந்த கர்ம இந்திரியம் அதனுடைய வேலையை செய்ய துடிக்குது. அது அவருக்கே தெரியாது, அவர் என்ன தெரிஞ்ச கால் ஆட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் தெரியாம தான் கால் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. நாம தான் பார்த்துட்டு என்னங்க கால் ஆடிக்கிட்டே இருக்கணுமோ, அப்போதான் அவ அப்படியான்ட்டு நிறுத்துவார். அப்போ அது மாதிரி இங்கே செயல் கருவிகளும் இப்படி தான் வேலை செய்யும், பஞ்ச இந்திரியங்களாகிய ஞான இந்திரியங்களும் இப்படி தான் வேலை செய்யும். ஞான இந்திரியங்கள் என்ன பண்ணும், இன்னைக்கு வந்து நம்ம கையில் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, அன்னைக்கெல்லாம் வந்து புக்ஸ் எடுத்து வச்சுக்கோம், ஒன்று ஏதாவது நாவல் எடுத்து படிக்கும், இல்லைன்னா ஏதாவது ஆன்மீக புத்தகங்கள் எடுத்து படிக்கும், இப்படி போயிட்டு இருக்கோம் மனசு. இப்போ மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு பற்று வச்சுக்குது இல்லையா, மைண்டு வந்து கண்ணு வழியாக எதையாவது பார்க்கும், காது வழியாக எதையாவது கேட்கும், மூக்கு வழியாக ஏதாவது நுகர்ந்துக்கிட்டே இருக்கும், நாக்கு வழியாக ஏதாவது சுவைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படியே மனசானது பிரவிருத்திக்குள்ள வெளி விவகாரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இந்திரியங்கள் தானே. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா இப்போ நம்ம இந்திரியங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், தேவையற்ற விசய சுகங்களுக்குள்ள போகாத மாதிரி இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது மனதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் மனம் அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா அதுக்கு புத்தி விரிவடையணும் இல்லையா. மனம் போன போக்கில் நீங்கள் போகாமல் புத்திக்கு வந்து தெளிவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ மனசு புரிஞ்சிக்கும், ஓ இதெல்லாம் தப்பு, இதை செய்யக்கூடாது, இது சரி, இதை வேணால் செய்யலாம் அப்படின்னு அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை உண்டு பண்ணிக்கும். அதாவது நல்லது கெட்டதை பகுத்து பிரித்து பார்க்கிற புத்திசாலித்தனம் வந்துடும், பகுத்தறிவு பரிமாணத்தில் மேம்பட்டு விடும். அப்போ இந்த நிலை வந்து மனிதனுக்கிட்ட இருக்கு இல்லையா. அதை வச்சு சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இந்திரியங்கள் வந்து தத்தனுடைய காரியங்களை தனக்கான காரியங்களை செய்வதை செய்து கொண்டிருக்கோம், ஆனால் அப்படி அது செய்யாமல் நிறுத்தப்பட்டு விட்டாலும் கூட இந்த மனமானது ஏற்கனவே தன்னிடத்தில் இருக்கின்ற விசய சுகங்களின் வாசனைகளின் மூலமாக நல்லது கெட்டது அப்படிங்கிற விசய சுகங்களில் சிக்கி விவகாரத்தை பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த மனதிற்குரிய அடுத்த குணப்பரிமாணம் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களும் அந்தந்த பொருட்களின் தாக்கத்தால் மாறுபடுகின்றன அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றாரு. அப்போ இங்கே வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த செயலில் என்ன சொல்கிறார் ஒன்பதாவது செயலில், அப்போ இந்த மனம் வந்து அந்த இந்திரியங்களுடைய அடிப்படையில் சில காரியங்களை செய்யுது இல்லையா. அப்போ இந்திரியம் வந்து இது இன்னது அப்படின்னு பார்த்து அது விஷயம் ஈர்க்கப்பட்டாலும் கூட மனதனுடைய அடுத்த பரிமாணமான புத்தி வந்து இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற விவேகத்தை அடைந்த நிலையில் அந்த மனதிற்கே உண்டான மூன்று குணங்கள் இங்கு வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. அப்படிப்பட்ட குணங்கள் என்னென்ன, சத்துவம் ரஜஸ் தமஸ். அப்போ இங்கே சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களும் அந்தந்த குணபேதங்களில் ஏன் சிக்குகிறது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுவும் அந்த இந்திரியங்களின் மூலமாக தான், அந்த இந்திரியங்கள் மூலமாகவே தான் குணபேதங்கள்லையும் சிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த நிலையில் இப்போ இந்திரியங்கள் வந்து வெளிப்புற பொருட்களில் கவனம் செலுத்துகிற நிலையில் மனம் உடனே இது நல்லது இது கெட்டது இது வேண்டியது இது வேண்டாதது என்று தீர்ப்பு செய்ய தொடங்குகிறது. அப்போ அந்த தீர்ப்புகளுக்கு ஏற்ப மனதின் மூன்று குணங்களான சத்துவம் ரஜஸ் தமஸ் எப்போதும் மாற்றம் அடைகின்றது. ஆகவே மனதின் நிலையானது அந்த இந்திரிய பொருட்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படிங்கிறத நம்மளால் இங்கே தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதை தான் நம்ம இங்கே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் இந்த செயல் மூலமாக. அப்போ இங்கே என்ன நம்முடைய குணபேதங்களுக்கு காரணம் கூட இந்திரியங்கள் தான். அப்போ அந்த இந்திரியங்களுக்கு முக்கிய பிரச்சனை என்னன்னா மனசு தான், ஏன்னா இந்திரியத்தை பார்த்து தான் மனசு செயல்படுது. அப்போ இது ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. அப்போ இதில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து மனம் வந்து தன்னிச்சையாக இயங்க முடியாது, அது இந்திரியங்களை பின்பற்றுகிறது, அந்த குணப்பொருட்களின் மூலம் மதிப்பீடு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அந்த மதிப்பீடு ஏற்பட்ட உடனே குணமாற்றம் ஏற்படுகிறது. அப்போ இங்கே மனசு என்பது குணங்களின் விளையாட்டு. அப்போ குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அது எப்படி மாறும், சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று மூன்று குணங்களுக்குள்ளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மனமோ நான் அல்ல. அப்போ நான் யார் அப்படின்னா நான் அந்த சாட்சி ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற எந்த குணமுத்மாவை தொடவே தொடாது. ஏன் அப்படின்னா ஆத்மா வந்து குணபேதங்கள் அற்றது, நிர்குணஸ்வரூபமானது, அது வந்து சைத்தன்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது சாட்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த செயலில் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இங்கே வந்து ஆத்மாவினுடைய நிலைப்பாடு என்னன்னா அது நிர்குணஸ்வரூபம். ஆனால் அந்த மனதிற்கான மூன்று குணங்கள் ஏன் மாறுபடுகிறது, சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற மூன்று குணங்களினுடைய மாறுபாட்டுக்கு என்ன காரணம், மனம்தான் காரணம். மனம் ஏன் அப்படி அந்த மூன்று குணபேதங்களில் சிக்குகிறது, அது வந்து புலன்கள் தான் காரணம். அப்போ புலன்கள் ஏன் இப்படி இயங்குகிறது? நாம் புலன்களை வெளிவிருத்திகளுக்குள்ள செலுத்துவதனால் இப்படி இயங்குகிறது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்முடைய நிலைப்பாட்டில் நம்ம சரிப்படுத்திக்க வேண்டியது தான் இங்கே சாஸ்திரம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் என்று நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இங்கே குண சாட்சி பயிற்சியை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு நல்லது ஒரு கெட்டது அப்படின்னு எந்த எண்ணம் உங்ககிட்ட வந்தாலும் அதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். நல்லா கவனித்து பார்த்து இது மனதினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துலையே கண்டுபிடிச்சிட்டு, இப்போது எந்த குணம் செயலில் வருது அப்படின்னு அதையும் கவனிக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த செயல் விளைவானது மூன்று குணத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கும். அந்த குணம் பார்த்திங்கன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னா மூன்று குணங்கள். அப்போ இந்த மூன்று குணங்களில் ஏன் மாறுபட்டு இந்த மனசானது அடங்குது அப்படின்னா, மனம் வந்து ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி வச்சுக்குது, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டதுனால இங்கே சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூன்று குணபேதங்களுக்குள்ளே சிக்கி சின்ன பின்னம் ஆய்கொண்டிருக்கிறது. அப்போ நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குணம் மாறுகிறது ஆனால் அதை அறியும் நானோ குணமற்றவன். ஏனென்றால் நான் குணாதீதன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் நிர்குணஸ்வரூபமாக இருக்கிறேன். ஆத்மாவுடைய நிலைப்பாடு என்னென்னா நிர்குணம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்துடுங்க. அப்போ இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னா, இப்போ நாம் இந்த செயல்படி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதாவது மூன்று குணங்களில் மாறி மாறி வரும். அதாவது சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம் என்று மாறி மாறி நம்ம குணபேதங்களுக்குள்ளே வருவோம். ஆனால் அதை கண்டு நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது மனதின் இயல்பு. மனதினுடைய இயல்பு எப்பயுமே இந்த மூன்று குணங்களுக்குள்ளே மாறி மாறி தான் இருக்கும். ஆனால் இப்படி தான் இந்த மனம் இயங்குது, அதுதான் நான்னு சொல்லி நீங்கள் ஒரு அடையாளத்தை மட்டும் உண்டு பண்ணாமல், அந்த குணங்களை அறியும் இடத்திலே அந்த அறிவாக நீங்கள் நின்று விட்டாலே போதும், அந்த மனதிற்கான ஒற்றுதல்கள் தானாக கரையும் அப்படிங்கிறத இங்கே புரிய வச்சிடுறாங்க. அப்போ இங்கே நீங்கள் இப்படி தான் அப்டேட் ஆகணுங்க. நீங்கள் அப்டேட் ஆகிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, இந்த மனம் வந்து மாறிக்கொண்டிருப்பது அதனுடைய இயல்பு. ஆனால் அந்த மனதை அறிகின்ற அறிவாகிய சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு உங்களுடைய சுயத்தில் உங்களுடைய இருப்பில் நீங்கள் இருந்து கொண்டு மனதை கவனித்தாலே போதும், மனதினுடைய குணபேதங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அப்போது அந்த மனம் எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னா, அந்த தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு வந்து ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு மேலே வந்து அந்த நிலையில் அது நிற்று பழகும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த செயலில். அப்போ இங்கே இந்த இடத்துல ஒரே ஒரு சித்தாந்த வரியாக நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது மனதின் குணங்கள். ஆனால் அவற்றை அறியும் சாட்சியாகிய நான் அந்த மனதிற்கு சம்பந்தப்படாதவன் அப்படிங்கிறது நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் என்பவன் அந்த குணங்களையும் அறிகின்ற சாட்சி மாத்திரமே அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பயணிக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 10. வைராக்கியம் சாந்திர் ஔதாரிய மித்யாத்யா சத்வ சம்பவாக காம குரோதவ் லோப யத்னா வித்யாத்யா ரஜசோத்பிதாக ஆலசிய பிராந்தி தந்திராத்யா விகாரா தமசோத்பிதாகங்கிறாரு. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறார் இந்த 10வது ஸ்லோகத்தில் அப்படின்னா, அப்படியே அருமையாக சொல்லிகிட்டே வராரு. அதாவது நமக்கு அருமையான இந்த வேதாந்த பாடங்களை அப்படியே தெளிவுபடுத்தி நமக்கு அப்படியே ஒவ்வொரு படிநிலையாக நம்மளை அப்படியே மேலே தூக்கிட்டு வராரு. அதில் இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களில் வந்து ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், மனசு, அப்புறம் அந்த மனதினுடைய பரிமாணங்களாகிய புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் அப்படிங்கிற நிலையெல்லாம் கடந்து, அப்புறம் அந்த மனம் வந்து ஏன் வந்து குணபேதங்களில் சிக்குது, அப்போ அந்த சத்துவ குணம் ரஜஸு அப்படி தமசுங்கிற மூன்று குணபேதங்கள் ஏன் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது புலன்கள் அடிப்படையில் உருவாகுதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, இப்போ இங்கே அருமையாக இந்த 10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா, வைராக்கியம் பொறுமை தாராள மனப்பான்மை போன்றவைகள் சத்துவ குணத்திலிருந்து தோன்றுகின்றன. காமம் கோபம் பேராசை அதீத முயற்சி போன்றவைகள் ரஜோகுணத்திலிருந்து எழுகின்றன. சோம்பல் குழப்பம் மந்தம் போன்ற மாற்றங்கள் தமோ குணத்திலிருந்து உண்டாகின்றன அப்படின்னு இந்த குணபேதங்களினால் வருகின்ற அனுபவங்களை நமக்கு ஏற்படுகின்ற மனப்பான்மைகளை இங்கே அருமையாக புரிய வைக்கிறார். அப்போ இங்கே உயர்ந்த குணமான சத்துவ குணத்தில் என்ன மாதிரி நமக்கு குணபேதங்கள் உண்டாகுதுன்னா, வைராக்கியம் பொறுமை தாராள மனப்பான்மை தான் இங்கே சத்துவ குணம். அதுவே நீங்கள் ரஜோ குணத்தில் இருந்தால் அங்கே காமம் கோபம் பேராசை அதீத முயற்சிகள் இருக்கிறது, அது வந்து ரஜோகுணம். அப்போ தமோ குணம் என்றால் அங்கே சோம்பல் இருக்கு, குழப்பம் இருக்கு, மந்த புத்தியாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த மூன்று குணபேதங்களை இந்த இடத்துல புரிய வைக்கிறார் இந்த செயலில். அப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற நல்லதாக கருதப்படும் பண்புகளும் கெட்டதாக கருதப்படும் பண்புகளும் ஆத்மாவின் இயல்புகள் இல்லை, அவைகள் அனைத்தும் மனதில் இயங்குகின்ற மூன்று குணங்களின் விளைவுகள் அப்படின்னு நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ மனம் வந்து மாறி மாறி செயல்படுது, ஒரு முறை பார்த்தா சத்துவ குணத்துக்கு போகுது, ஒரு முறை பார்த்தா ரஜோ குணத்துக்கு போகுது, இன்னொரு முறை பார்த்தா தமோ குணத்துக்கு போகுது. அப்போ இந்த குணபேதங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மூன்று குணங்களின் விளைவுகள் குணம் மாற்றம் என்பது மனதினால் உண்டாக்கப்பட்டவைகளை தவிர ஆத்மாவிற்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது ஆத்மாவின் இயல்பும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக இங்கே புரிய வச்சுட்டு, அப்போ குணம் மாறும்போது பண்புகள் மாறுகிறது, ஆகவே எந்த மனநிலையும் நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டார். அப்போ நம்ம இந்த மனநிலையில் போய் சிக்கிக்க கூடாது, ஏன்னா மனநிலை தான் பிரச்சனை. அப்போ இங்கே என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், மனநிலை ஏன் மாறுதுன்னா குணபேதங்களினால. சத்துவ குணம் இருந்தால் அமைதியான மனசு, தெளிவான மனசு, உயர்ந்த பண்புகள் உள்ள மனசு. ரஜோ குணம் இருந்தால் அங்கு அசைவு, ஆசை, செயல் வேகம். தமோ குணம் இருந்தால் அங்கு மந்தம், அறியாமை, குழப்பம். அப்போ இது மாதிரி இந்த மூன்று குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றவைகள், ஆனால் நானோ மாறாதவன் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நான் மனம் அல்ல, நான் இந்திரியங்கள் அல்ல, அப்போ இதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு நம்ம எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால் உண்மையில் நான் யார் அப்படிங்கும்போது, நான் அந்த சாட்சி ஆத்மா அப்படிங்கிற அருமையான புரிதல் நமக்குள்ள தெளிவாக வந்து விடுகிறது. அப்போ நல்ல மனநிலையானாலும் கெட்ட மனநிலையானாலும் அந்த மனதில் உள்ளே இருக்கின்ற குணபேதங்கள் தான், ஆனால் நானோ குணாதீதன் அப்படின்ட்டு ஒரு அருமையான விஷயத்தை இங்கே இந்த செயலில் நிறுவனம் செய்கிறார். அப்போ நம்ம நிதித்தியாசன முறையில் இந்த குண விவேக சாதனையை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினசரியில் எப்படிப்பட்ட மனநிலை வந்தாலும் இப்போது எந்த குணம் நம்ம இடத்துல மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் தினசரி நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறையில் நீங்கள் அமைதியாக எப்பவும் உங்களை தன்னுணர்வாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய இயல்புக்குள்ளேயே இருக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் சத்துவ குணம். இல்லை ஆர்ப்பாட்டமாக இந்த உலகத்தில் ஏதாவது விவகாரம் செய்து கொண்டிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ரஜோ குணம். இல்லை ரெண்டுமே முடியல, எனக்கு நல்லா தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கேன், நல்லா தூங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தமோ குணம். அப்போ இந்த மூன்று குணங்களில் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எந்த குணங்களுக்குள்ளே போய் சிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் கவனித்து பார்க்கணும். அப்போ கவனித்து பார்த்து ஏன் அந்த குணத்தில் போய் நான் சிக்கிறேன், இப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கலாம், மந்தமாக இருக்குது, குழப்பமாக இருக்குதுன்னு ஒரு குணநிலையில் நம்ம போய் சிக்கிறேன் அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு தான் காரணம். சரி, அப்போ மனசு ஏன் அந்த மாதிரி நம்மளை போய் மந்த நிலையில் வைக்குது, தமோ நிலையில் வைக்குது, நம்மளை இப்போ பார்த்தாலும் படுக்க வைக்குது அல்லது சோம்பலாக இருக்க வைக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த மனம் எதை பற்றுதோ அந்த புலன்கள் தான் காரணம். அப்போ உங்களுக்கு அடுத்த லெவல் புரியும், ஓ இந்த புலன் இன்பத்தினால நான் இப்படிப்பட்ட நிலையை அடைஞ்சிட்டேன், அதனால் மனசு என்னை இப்படி தமோ குணத்தில் படுக்க வைக்குது அப்படின்னு நமக்கு புரியும். அப்போ என்ன புலன் இன்பம், அது உணவு முறை, அதாவது தவறான உணவு முறை வந்து நமக்கு உண்டாச்சு அப்படின்னா நமக்கு தமோ குணத்தை மேலோக்கிடும். அப்போ இங்கே நம்ம பார்க்கணும், நமக்கு வந்து இந்த உணவு எடுத்தால் மந்தத்தன்மை வந்துடுது, இந்த உணவு எடுத்தால் படுத்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது அப்படின்னு நமக்கு புரிஞ்சா, அது மாதிரி உணவு முறைகளெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நமக்கு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்குற மாதிரி உணவு முறைக்கு நம்ம மாறிக்கணும். அப்போ நமக்கு உணவினால குணபேதங்கள் உண்டாகிறதையும் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ அந்த நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதாவது ஏன் மாற்றங்கள், புலன் இன்பத்தின் அடிப்படையில் மனதில் மாற்றங்கள். அப்போ மனதில் உண்டாகின்ற மாற்றங்களினுடைய குணபேதங்கள் சத்துவம், ரஜஸ் தமஸ். அப்போ தமோ குணம் மேலோங்கி இருந்தால் அதற்கு என்ன காரணம், அது புலன் தான் காரணம். ரஜோ குணம் மேலோங்கி இருந்தால் அதற்கு எது காரணம், அதுவும் புலன் தான் காரணம். சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் அதற்கு எது காரணம், அதே புலன்கள் தான் காரணம். அப்போது சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது புலன்கள் எப்படி இருக்கும், எதுலேயுமே ஈர்க்கப்படாமல் இருக்கும், விசேஷ சுகங்களில் சிக்காமல் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, புலன்கள் இருக்கும், உன்னை பார்த்தாலும் பெருசாக விருப்பம் காட்டாது. அப்போ என்ன, மனதை அந்தளவுக்கு பக்குவத்துக்கு கொண்டு வந்துருச்சு, அந்தளவுக்கு புலன் கட்டுப்பாட்டுக்குள்ளே மனசுக்கும் ரெண்டும் ஒருங்கிணைந்து அங்கே செயலாற்றுகின்றது. இதற்கு பேர் தாங்க பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்ங்கிற நிலையில் என்ன நடக்கும்னா, அங்கே புலன்களை வந்து மனசு தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும், புலன்கள் ஈர்க்கக்கூடிய நிலைக்கு போய் மனசு சிக்காது. ஆனால் நம்ம அந்த நிலையை செய்யாமல் இருந்தோம்னா அப்போ புலன்கள் ஒரு விஷயத்தில் ஈர்க்கும் போது மனசு அதில் போய் சிக்கி அப்போ ரெண்டும் ஒன்று சேர்ந்து மீண்டும் நம்மளை தமோ குணத்திலையோ ரஜோ குணத்திலையோ சிக்க வச்சு சின்ன பின்னம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வித்தியாசங்களை இங்கே நம்ம பகுத்து பிரித்து பார்ப்பது தான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்து பார்க்கணும் என்று இந்த நிதித்தியாசன நிலையை தினசரி நடைமுறையாக நம்ம வச்சுக்கணும். அப்போ இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மனநிலை வந்தாலும் அதை பிடித்து கொள்ளக்கூடாது, கெட்ட மனநிலை வந்தாலும் அதை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அது என்ன காரணம்னா, இந்த இரண்டும் மனதினுடைய குண விளையாட்டு என்று பார்க்கணும். ஆனால் இந்த குணங்களை அறியும் நானும் அதற்கு அப்பாற்பட்ட சாட்சி சைத்தன்யம் என்று பார்க்கணும். அப்போ அப்படி நின்று நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் இந்த குணங்களை நீங்கள் பார்க்குறீங்கிறத வச்சு அந்த குணத்தில் மாற்றங்களை தானாக நிகழ்த்தும். ஆனால் நீங்கள் அந்த குணத்தை கண்டு நீங்கள் அந்த குணத்தில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குணாதீத நிலைக்கு போக முடியாது. இப்போ நிறைய பேர் எப்படி சிக்கிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ரஜோ குணத்தில் அதிகமாக வேலைகள்லாம் அப்படி இப்படின்னு ஆர்ப்பாட்டமாக தெரிஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் கொஞ்சம் அமைதி ஆகிட்டேங்க, சத்துவ குணத்துக்கு வந்துட்டேன், சாந்தியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ அவங்க எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க? சத்துவ குணத்தில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே எந்த குணத்தையும் நீங்கள் சிக்கக்கூடாது, அந்த குணத்தையெல்லாம் பார்க்கின்ற குணாதீதனாக மாறிவிட வேண்டும். அப்போ சத்துவ குணம் உங்ககிட்ட மேலோங்கினாலும் அந்த நிலை அப்படியே பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே நான். இப்போ ரஜோ குணம் உங்களிடத்துல மேலோங்கினாலும் அந்த குணத்தை பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே நான். அப்போ தமோ குணம் மேலோங்கினாலும் அந்த குணத்தை பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படின்ட்டு, இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட குணாதீதன் தான் நீங்கள் நான் அப்படின்னு நீங்கள் நிற்க பழகிறது தான் இந்த செயலினுடைய ஆழமான சாரம் என்பதாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே ஒரே வரியில் நம்ம இந்த செயலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வைராக்கியமும் ஆசையும் குணங்களின் விளைவு, ஆனால் அவற்றை அறியும் குணாதீதனாகிய சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இந்த 10வது ஸ்லோகத்தில் தெளிவாய்க்கணுங்க. அப்போ ஸ்லோகம் 11 போகலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ குணபேதங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த குணபேதங்களை கடந்து நம்ம குணாதீதனா எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 11வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். சாத்விகி புண்ணிய நிஸ்பத்திகி பாபௌத் பத்திஷ்ச ராஜசைஹி தாமசயிர் நோபயம் கிந்து விருதாயுகு க்ஷபணம் பவேத் அத்ராகம் பிரத்யயி கர்த்தியேத்யேவம் லோக வ்யவஸ்திதிஹி அப்படின்னு சொல்லி இந்த 11வது ஸ்லோகம் மீண்டும் அருமையான குணபேதங்களில் இருக்கக்கூடிய செயல்களை வந்து பேசுறார். எப்படி சொல்றாருன்னா, இப்ப சத்துவ குணத்தால் செய்யப்படுகின்ற செயல்கள் புண்ணியத்தை உண்டாக்குகின்றன, ரஜோகுணத்தால் செய்யப்பட்ட செயல்கள் பாவத்தை உண்டாக்குகின்றன, தமோ குணத்தால் செய்யப்படுகின்ற செயல்கள் மூலம் புண்ணியமோ பாவமோ சேருவது இல்லை, ஆனால் வாழ்க்கை வீணாக செலவாகிறது என்று இந்த செயலில் சொல்லி, இதை நான் செய்கிறேன் என்ற எண்ணமே செய்பவன் என்ற கர்த்தா நிலையை உருவாக்கி உலகில் விவகாரங்களுக்கு காரணமாக அமைகிறது அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த 11வது ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துறார். அப்போ நம்ம இங்கே அந்த குணபேதங்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சத்துவ குணம் என்பது ஒரு அமைதி சாந்தத்தை கொடுக்கறதா இருக்குது, ரஜோ குணம் என்பது ஆர்ப்பாட்டமாக வாழ வைக்கிற குணமாக இருக்குது, தமோ குணம் என்பதோ ஒரு மந்தத்தன்மையில் குழப்பமாக வச்சிருக்கிற குணமா இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட குணநிலையை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்ப சத்துவ குணத்தை கொண்டு நீங்க சில செயல்கள் செய்தீர்கள் என்றால் அந்த செயல்கள் வந்து உங்களுக்கு புண்ணியத்தை உண்டாக்குது, அதுவே ரஜோ குணத்துல நீங்க செய்யற செயல்கள் வந்து பாவத்தை உண்டாக்குது, அதுவே தமோ குணம் அப்படிங்கும்போது அங்க பெரும்பாலும் செயல்கள் இருக்காது, ஏனென்றால் அங்க இடத்துல குழப்பம் சோம்பேறித்தனம் அல்லது தூக்கம் இப்படிதான் நமக்கு வந்து தமோ குணம் அதிகமாக செயல்பாட்டில் இருக்கும். அப்போ அந்த நிலையில் அங்கே பாவம் புண்ணியம் என்ற இரண்டு நிலைகளும் இருக்காது. ஆனால் அந்த தமோ குண நிலைப்பாடு என்ன பண்ணும்னா, வாழ்க்கையை வீணாக செலவாக்குகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த குணபேதத்தில் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்மளால் வந்து தொடர முடியல அந்த குணத்தில். அதாவது சத்துவ குணத்திலே நிற்க முடியாமல் ரஜோ குணம் வந்துடுது, ரஜோ குணத்திலே நிற்க முடியாமல் தமோ குணம் வந்துடுது, தமோ குணத்திலே நம்ம தொடர்ந்து இருக்கிறோமானா இல்லை மீண்டும் ரஜோ குணத்துக்கு வந்துடுவோம். ஆனால் இப்படி தமோ குணம் ரஜோ குணம் மாறி மாறி இயங்கி அதிலிருந்து மேலே சத்துவ குணத்துக்கு வருவது என்பது சற்று சிரமமான விஷயமாக தான் இருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் சத்துவ குணத்தில் வந்து நீங்கள் செயல் செஞ்சீங்க அப்படின்னா அந்த செயல்கள்லாம் புண்ணியத்தை உண்டாக்குகின்றன அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ சத்துவ குணத்தில் வர்றவங்களுடைய செயல்முறைகள் வந்து மாறிடும். எப்படி மாறும் அப்படின்னா, அவங்க ஒரு செயலை செஞ்சால் அதனுடைய பலாபலன்களை எதிர்பார்க்காம செய்வாங்க. அந்த நிலை எப்படி இருக்கும்னா, இங்கே நான் ஒன்றும் செய்யலை, அந்த ஈஸ்வர நிகழ்வில் இது நடக்குது அப்படிங்கிற மனோபாவத்தில் அந்த செயல் செய்கிறதுனால அது கர்ம யோகமாக மாறி அவர்களுக்கு பாவம் புண்ணியம் என்ற இரண்டு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு அது கொண்டு போயிடும். ஆனாலும் சாஸ்திர நியதிப்படி சத்துவ குணம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்துரும். அதுவே ரஜோகுணம் அப்படி இல்லை. ரஜோகுணம் என்ன பண்ணோம்னா, நம்ம ஆர்ப்பாட்டமாக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அப்படி செய்யும்போது அந்த செயல் விளைவுகள் கண்டிப்பாக நமக்கு பாவத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நிலையில் பார்க்குறோம். ஆனால் தமோ குணம் என்பது அங்கே பாவம் புண்ணியம் என்ற இரண்டு செயல்களுக்கும் வாய்ப்பு இல்லை என்பதாக சொல்லி, அந்த தமோ குணம் என்ன ஆகுதுன்னா செயல்களை செய்ய முடாமல் நம் வாழ்க்கையை வீணாக்குகிறது என்று அந்த தமோ குணத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையில் நம்ம இந்த மூன்று குணபேதங்களில் எந்த செயல் செய்தாலும் அங்கே நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் செய்ய முடியுமானால் அதுதான் சாட்சி நிலை அப்படிங்கிற புரிதல் மேலோங்கிய நிலை. ஆனால் நீங்கள் சத்துவ குணத்தில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்தா போக்தா அபிமானம் போகும். மற்றபடி ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கர்த்தா போக்தா அபிமானம் போகாது. அப்போ கர்த்தா போக்தா அபிமானம், அதாவது நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன்ங்கிற அபிமானத்தோடு செய்கின்ற செயல் விளைவுகளுக்கான பலாபலன்கள் வந்து பாவம் புண்ணியம் என்பதாக கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது இங்கே அறிவுறுத்துறார். அப்போ அதை நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ செயல்களின் விளைவுகள் ஆத்மாவால் தீர்மானிக்கப்படுவதில்லை, மனதின் மேலோங்கும் குணத்தினாலேயே அவைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இப்போ சத்துவம் என்பது உயர்ந்த விளைவுகளை தருகிறது, ரஜஸ் என்பது துன்பகரமான விளைவுகளை தருகிறது, தமஸ் என்பதோ வளர்ச்சியையும் தராமல் வாழ்நாளை மட்டும் வீணாக்குகிறது. ஆக இந்த மாதிரி குணபேதங்கள் எல்லாம் மனதின் போக்காகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அவைகள் அனைத்தையும் நான் செய்கிறேன் என்ற அகங்கார எண்ணத்தின் அடிப்படையிலேயே உலகில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நடைபெறுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையில் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து விசாரணை பண்ணி பார்த்தா இங்கே நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இங்கே மூன்று குணபேதங்களில் சத்துவ குணம் மேலோங்கியவனுடைய செயல்கள் வந்து சிறப்பாக அமையும், அதனால் அந்த செயல் விளைவுகள் அவனுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் ரஜோகுணமோ அவனுக்கு நிச்சயமாக பாவம் புண்ணியம் என்ற இரண்டு விளைவுகளையும் உண்டாக்கி பெரும்பாலும் பாவ பலன்களையே கொடுக்கும் என்று பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நிலையில் நாம் தான் இந்த குணபேதங்களை கடந்து குணாதீதன் என்ற நிலையில் அவைகளை காணுகின்ற சாட்சி மாத்திரமே நான் என்று நின்று பழக வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் பதினோராவது செயலையும் தெளிவுபடுத்துறார். அப்போ இங்கே இந்த அத்வைத சாரத்தினுடைய விளக்கமாக நம்ம இதை பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக புண்ணியம் பாவம் அப்படிங்கிறது வந்து குணம் சார்ந்த கர்ம பலன்கள். ஆனால் அந்த கர்ம பலன்கள் எப்படின்னா அகங்காரத்தின் அடையாளம், அதாவது நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் அது கர்ம பலன்களாகவே மாறுது. அப்போ நீங்கள் அந்த மூன்று குணங்களையும் கடந்து குணாதீதன்கிற நிலைக்கு போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் கர்ம யோகியாக மாறிடுவீங்க. அப்போ கர்ம யோகத்தில் இங்கே நீங்கள் ஒன்றும் செய்வது கிடையாது, அது தானாக உங்கள் நிகழ்வில் நடக்குது. அப்போ அந்த நிலை வந்து உண்மையாகவே சத்துவ குணமாக மாறிடும், அதுதான் ஈஸ்வர நிகழ்வு. அப்போ அந்த சத்துவ குணத்தினுடைய நிலைப்பாடு தூய சத்துவ குணமாக மாறிக்கும். அப்போ மலின சத்துவ குணமாக மாறினா அங்கேயும் நமக்கு இந்த சிரமங்கள் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்தா போக்தா அபிமானம் இல்லாத நிலை எப்பொழுது உண்டாகும் அப்படின்னா, நான் அந்த சாட்சி ஆத்மா என்று நாம் நம்மை உணரும் போது மட்டும்தான் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நிலையில் இப்போ இங்கே புண்ணியம் பாவம் என்பது மனதின் குணங்களுக்கு தான், சாட்சி ஆத்மாவுக்கு கிடையாது. அப்போ உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகங்காரத்தை நான் செய்பவனாக கருதி கொண்டு ஏற்றுக்கொண்டு இயங்குகிறது. ஆனால் இங்கே அத்வைதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தவறான அடையாளத்தை விசாரித்து நீக்குகிறது என்று இந்த செயலில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த பதினோராவது செயல்படி நம்ம நிதித்தியாசனத்தில் தினசரி நடைமுறையில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய கர்த்தா போக்தா அப்படிங்கிற அந்த பாவத்தை கரைக்கின்ற பயிற்சி என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிதித்தியாசன பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க அல்லது செயலை செய்து முடித்து விட்டீங்க அப்படின்னா, உங்கள் மனதில் நான் செய்தேன் அப்படின்னு ஒரு எண்ணம் எழுந்திருக்கிறதா அப்படின்னு கவனிங்க. அப்படி எழுந்திருக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்த கர்த்தா போக்தா அபிமானத்தை உண்டு பண்ணக்கூடிய எண்ணம். அப்படி ஒரு எண்ணம் எழுந்திருக்குதுன்னா உடனே அந்த எண்ணத்தை நீங்கள் நீக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே நான் எங்கே செஞ்சேன், இந்த உடலும் மனதும் அதனுடைய கருவி, ஆகவே அது வந்து இந்த கருவியை வச்சு இந்த காரியத்தை செஞ்சிருக்கு, அப்போ இது என் செயல் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு அந்த காரியத்தை விட்டு விட்டோமானால் அங்கு நமக்கு வந்து எந்த கர்ம பலன்களும் சேராது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் நிதித்தியாசனமாக மாற்றிக்கணும். அதாவது நான் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் நிதித்தியாசனம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எதுக்காகன்னா, நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு நடைமுறைக்கு இப்படி மாற்றி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிதித்தியாசனத்தை சொல்லித்தரேன். அப்போ இங்கே நீங்கள் செயல் செய்துவிட்டு நான் செய்தேன் என்று நினைக்காமல் இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக கொண்டு ஈஸ்வரன் அந்த காரியத்தை செய்கிறான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அந்த காரியம் நடந்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அது கர்ம யோகமாக மாறி அந்த காரியத்தினுடைய பாவம் புண்ணியம் உங்களை வந்து தாக்காம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ற ஆலோசனையா பார்க்கணும். அப்ப இங்க ஏன் வந்த மாற்றங்கள், செயலும் குணத்தையும் சார்ந்து. அப்ப ஏன் பலன்கள், குணம் பேதங்களினால் பலன்கள். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்க அதை அர்ப்பணிப்பு செய்து விட வேண்டும். நான் செய்யவில்லை, இந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவின் ஊடகம், ஆகவே அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள இந்த கருவி இப்படி இயங்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறதுனால இது இயங்குது அப்படின்னு புரிதலோட நீங்க காரியம் செய்தா அதனுடைய பலாபலன்கள் உங்களை தாக்காது, பாதிக்காது, உங்களுக்கும் கர்த்தா போக்தா அபிமானம் உண்டாகாது. அப்போ நீங்க தூய அறிவு ஆத்மா சாட்சி என்ற நிலைப்பாட்டில் திடமாக நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செயலில் புரிய வைக்கிறார். அப்ப இவைகள் எல்லாம் அறிகின்ற நானோ அந்த ஆத்மா அந்த சாட்சி. அப்ப நான் அந்த சாட்சி ஆத்மானா நான் எதையும் செய்வதில்லை, வெறும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற நிலையில தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அது அப்சர்வர் ஆர் விட்னஸ் அப்படின்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு கர்த்தா அபோக்த அபிமானத்துக்குள்ள போய் சிக்கிக்க கூடாது. அப்ப இதுல நீங்க திடமா நில்லுங்க. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க செய்யற செயல் விளைவுமா புண்ணியம் வருதுன்னு நினைச்சு அந்த காரியத்தை செய்யக்கூடாது. எப்படி, இப்ப நீங்க அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள் மனசில் என்ன தோணும், ஓ அன்னதானம் செஞ்சால் புண்ணியம் வரும் அதனால் நான் அன்னதானம் செய்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தில் செஞ்சால் உங்களுக்கு என்ன நடக்கும், அங்கே நான் செய்கிறேங்கிற அகங்காரம் நடக்கும். அப்போ இங்கே என்ன சூட்சமாக புரிஞ்சுக்கணும், இந்த சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லதோ கெட்டதோ அதை நான் செய்கிறேன்னு நினச்சி செய்யக்கூடாது, புண்ணிய பலன்களை எதிர்பார்த்து கூட செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அங்கேயும் அகங்காரம் வளர்ந்து விடும். அது மாதிரி நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயல்னால் ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, ஐயோ நான் இதை செஞ்சிட்டேன் இதனால் இந்த தப்பு நடந்துருச்சு இதனால் எனக்கு பாவம் வந்து சேர்ந்துருமா அப்படின்னு கவலைப்படவும் வேண்டியதில்லை. எப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது அது நான் செய்தேங்கிற அகங்காரம் உங்ககிட்ட வரலையோ, அது மாதிரி உங்கள் மூலமாக ஒரு கெட்ட காரியம் நடந்துருச்சுனாலும் அதுக்கு நான் செய்தேன் என்று கவலைப்படவும் வேண்டாம், அந்த பாவத்தில் நீங்கள் உங்களை தண்டித்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் உபதேசமாக எடுத்துக்கணும். ஏன் அதை வந்து மகான்கள் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ புண்ணிய பலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா இல்லையா, நாலு பேருக்கு அன்னதானம் செய்கிறேங்க அதனால் எனக்கு புண்ணியம் வருது அதனால் எனக்கு அந்த பலன் விரும்பி நான் இந்த அன்னதானத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு பெருமை பண்ணிக்கிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு அன்னதானத்தினுடைய பலாபலன்களாக உங்களுக்கு புண்ணியம் வரலாம், ஆனால் அகங்காரமும் வருது இல்லையா. அப்போ அந்த அகங்காரம் என்ன பண்ணுது, நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோவை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணி அதுக்கான புண்ணிய பலனை கொடுத்துரும். அது மாதிரி நீங்கள் கெட்டது ஒன்று செஞ்சிட்டீங்க, கெட்டதுன்னா எப்படி நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் வேணும்னு செய்கிறது இல்லை ஆனால் நிகழ்ந்துடும். இப்போ நீங்கள் நடந்து போகும்போது ஒரு நாலு எறும்பு மிதித்து கொண்டுடுவீங்க, கொசு கடிக்குதுன்னு கொசு அடித்து கொண்டுடுவீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் கெட்ட காரியம் தானே, பாவ செயல் தானே. ஆனால் அதை நீங்கள் செஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு நான் தான் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுவும் உங்களை என்ன பண்ணோம், நான் செய்தேனுங்கிற ஈகோவில் தான் உங்களை மாட்ட வைக்கும். அப்போ உங்கள் மனசு என்ன பண்ணுதுன்னா நெருடலில் சிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு புண்ணியம் பண்ணாலும் அது நான் விரும்புகிறேன், ஒரு பாவம் பண்ணாலும் ஐயோ பாவம் பண்ணிட்டேன்னு பயப்படுறீங்க, ரெண்டுமே வேண்டாங்கிறார். இங்கே வந்து இந்த செயல் மூலமாக நமக்கு என்ன உபதேசிக்க வரார் அப்படின்னா, இங்கே புண்ணியத்திலையும் நீ அகங்காரத்தை வளர்த்துக்கக்கூடாது, பாவத்திலையும் நான் செய்கிறேன்னு நீ உனக்கு தண்டனையை வாங்கிக்கக்கூடாது, ரெண்டுமே நீ செய்கிறது இல்லை, இந்த இரண்டுமே குண விளைவுகள் என்று பார்க்கவும். அப்போ அந்த குண விளைவுகள்னால இந்த கருவியை வச்சு அது கையாளப்படுகிறது. அப்போ எதனால் உங்களை வச்சு அந்த எறும்பு கொல்லப்படுது, அந்த எறும்பை கொல்லப்பட வேண்டும் என்ற நியதி இருக்கு, அந்த நியதியில அந்த எறும்பினுடைய வாழ்நாளை மாத்தி கொடுக்குது இயற்கை. இப்போ அது எறும்பு பிறவிலிருந்து வேற ஒரு பிறவிக்கு போகணும், அப்போ எறும்பை நீங்க மெதிக்கிறதுனால அந்த எறும்பு சாகணும், அந்த எறும்பு செத்ததுனால அந்த எறும்பு வேற ஒரு உடலுக்கு வரணும். அப்போ இந்த நியதிக்கு ஒரு கருவி தான் நீங்க. அப்போ நீங்க நடந்துகிட்டு இருக்கும்போது பத்து எறும்பு உங்க காலில் மெதிப்பட்டு செத்து போகுதுன்னா அந்த பத்து எறும்புக்கு வேற உடல் உருவாகுவதற்கான வாய்ப்பு திறக்கப்படுகிறது, அது உங்க மூலமா நடக்கப்படுகிறது. ஆனால் அது கர்த்தா போக்தா நான் அல்ல அப்படிங்கிற தெளிவு உங்ககிட்ட இருந்தா அந்த பாவ பலன் கூட உங்களை பாதிக்காதுன்னு சொல்றாரு. அதை பாயிண்ட புரிஞ்சுக்குங்க. அப்ப எப்படி அந்த பாவ பலனை எனக்கு பாதிக்காம செய்ய முடியும், எதுவுமே நான் செய்யறேன்னு நினைக்காம இருந்தா போதும். அன்னதானம் பண்ணுறதுனால அது மட்டும் பெருமையாக இருக்குன்னு நான் பண்ணுறேன்னு எடுத்துக்கிறதும், எறும்பை மிதிச்சிட்டா இது நான் செய்யலை அப்படின்னு மாற்றிக்கிறதும் செய்யக்கூடாது. அங்கே தான் நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிறதா மாறிடும். அன்னதானம் செஞ்சாலும் அங்கே நான் செய்யலை, எறும்பை மிதிச்சு கொன்னாலும் அது நான் செய்யலை. அப்போ என் மூலமாக ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், அதாவது என் மூலமானா இந்த உடம்பு மூலமாக ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடந்தாலும் அந்த கர்த்தா போக்தா நான் அல்ல அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் நடுநிலையாளனாக நிற்க முடியும், அந்த ஆத்மாவாக பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிற ஆழமான உண்மை இங்கே உபதேசிக்கப்படுகிறது. அப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குண விளைவுகளால் இப்படி மாற்றங்கள் நிகழுது, ஆனால் அதற்கான கருவி தான் இந்த உடம்பு இந்த மனசு அப்படின்னு புரிஞ்சிட்டாலே உங்களுடைய கர்த்தா போக்தா பாவம் கரையும். அப்போ கர்த்தா போக்தா பாவம் கரையும் போது கர்ம பந்தம் தானே தகர்ந்து போகும் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இந்த செயலியே கொடுக்குறார். அப்போ இங்கே ஒரே ஒரு வரியில் இந்த ஒட்டுமொத்த 11வது செயலுக்கான விளக்கம் நம்ம பார்க்கணும்னா, இங்கே புண்ணியம் பாவம் என்பது குணங்களுக்கே உரித்தானது, ஆனால் நானோ குணங்களை கடந்த குணாதீதன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நிலையை இந்த இடத்துல புரிய வச்சிட்டார். அடுத்த செயல் வந்து 12வது செயல் போகலாம். ஸ்பஷ்ட சப்தாதி யுக்தேசு பௌதிகத்துவம் அதிஸ்புடம் அச்சாதாவபி தத் சாஸ்திர யுக்திபியாம் அவதாரியதாம். இந்த அருமையான செயல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒளி முதலிய குணங்கள் தெளிவாக வெளிப்படுகின்ற குண பொருள் இருக்கு இல்லையா, குணப்பொருட்கள்னா அந்த இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களின் மூலம் பஞ்சபூதங்களால் ஆனவைகள் என்பது மிகவும் வெளிப்படையாகவே தெரிகிறது. அதுபோல இந்திரியங்கள் முதலியவற்றில் உள்ள அந்த பௌதீக தன்மை சாஸ்திரமும் யுக்தியும் மூலம் உறுதியாக கொல்லப்பட வேண்டும் என்று சொல்றார், உறுதியாக்கப்பட வேண்டும் என்பதாக இங்கு புரிய வைக்கிறார். அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ணுறோம், விவகாரம் பண்ணும்போது நம்ம இடத்துல 5 புலன்கள் வழியாக நம்ம வந்து ஒரு ஒளி ஒரு ஓசையை கேட்கிறோம், தொடுதல் என்கிற தொடு உணர்வு அனுபவமாகுது, கண்கள் வழியாக சில உருவங்களை பார்க்கிறோம், நாக்கின் வழியாக சில சுவைகளை சுவைக்கிறோம், மூக்கின் வழியாக சில மனங்களை நுகர்கிறோம். அப்போ இது மாதிரி குணங்கள் நம்மிடத்தில் 5 இந்திரியங்களினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு பதார்த்த குணமும் நம்மிடத்தில் அனுபவமாக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரி அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக நமக்கு உண்டாகுகின்ற இந்த பல்வேறு அனுபவங்கள் எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனவைகள் என்பது நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலமாக தெளிவாக சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொண்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்திரியங்கள் மனம் போன்ற இது போன்ற நுண்ணிய அமைப்புகளும் அதே பஞ்சபூதங்களின் விளைவுகள் என்பதை இதே சாஸ்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டதனால இந்த தர்க்க விசாரணையின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது என்று இந்த இடத்துல சொல்றார் இந்த செயலில். அப்போ நம்ம இந்த செயல் மூலமாக இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புலன்கள் ஆகின்ற இந்திரியங்கள் அல்லது மனம் இது எல்லாமே பஞ்சபூதத்தின் விளைவுகள். அப்போ பஞ்சபூதங்கள் தான் நீங்கள் வந்து இப்படி ஒரு உடம்பை உருவாக்கி அந்த உடம்புல புலன்களாக மாறி அப்புறம் அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட மனம் என்ற ஒரு நிலைக்கு அது விரிந்து அப்புறம் அந்த மனதினுடைய பரிமாணம் கூட புத்தி அப்புறம் சித்தம் அகங்காரம் உள்ளம் என்ற நிலைக்கு உயர்த்தி அப்புறம் அந்த மனம் கடந்த அறிவாக பிரகாசிப்பதும் அப்புறம் அந்த குணம் கடந்த குணாதீதன் என்ற அந்த சுத்த ஆத்மாவாக நம்ம மாறுவதும் நடைமுறையில் பார்க்க முடிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாஸ்திர தர்க்க விசாரணையின் மூலமாகத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அப்போ இந்த செயலில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்களும் உடனடியாக மனதுக்கு புரியாது. அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரங்களை விசாரணை செய்து அந்த தர்க்க விசாரணையின் மூலமாக மனதிற்கான புரிதலை கொடுக்கும்போது தான் மனம் அதை புரிந்து கொண்டு நடைமுறைக்கு மாற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செயலினுடைய நோக்கமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே எல்லாவற்றையும் நான் என்று கொள்ளாதிருப்பது தான் மிகவும் முக்கியம் என்பது தான் இந்த செயலினுடைய நோக்கம். அப்போ நம்ம இங்கே அத்வைத சாரமாக இதை கவனித்து பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்க மகான்கள் அப்படின்னா, இந்த வெளிப்புற உலகம் என்பது பஞ்சபூதங்களால் உண்டானது, அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரியே நம்மிடத்தில் இருக்கின்ற இந்திரியம் மனம் என்பது மிகவும் நுண்மையான சூக்ஷ்மமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுவும் பஞ்சபூதங்களில் தான் உண்டானது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை போய் நான் என்று நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த உடலை நேர்த்தி பண்ணுவதற்கான வழிமுறையை இந்த செயல் நமக்கு காட்டி கொடுக்குது. அப்போ மகான்கள் வந்து இப்போ பஞ்சேந்திரியங்களை நேர்த்தி பண்ணுறதும் மனதை நேர்த்தி பண்ணுவதும் ஒவ்வொன்றா நம்ம வந்து விளக்குறோம் இல்லையா, 24 தத்துவங்கள் அப்புறம் 96 தத்துவங்கள் அப்படின்னு தத்துவங்களை பூரா நம்ம சொல்லி அந்த தத்துவங்களை பூரா நீக்கி அப்புறம் எது ஒன்றே ஒன்று மிச்சமாகுதோ அதுதான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வேதாந்த சாஸ்திரங்களில். அப்போ அதுக்கு என்ன இங்கே புரிய வைக்கிறார் அப்படின்னா, வெளியே நம்ம பார்க்குற உலகம் வந்து பௌதீகமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது, பௌதீக உலகம் நம்முடைய புலன்களுக்கு அகப்படுது. அப்போ அகப்படுகின்ற இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி, அந்த உலகத்தை பார்க்கின்ற ஊடகமாகிய இந்த உடலும் மனசுமே அதே பஞ்சபூதங்களால் தான் உண்டானது அப்படிங்கிறதும் தெரியணும் இல்லையா. அப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊடகம் அந்த விஷயத்தை பார்க்கிறதுனா இந்த ஊடகத்துக்கு எது உதவி புரிகிறது, உள்ள இருக்கிற சைத்தன்யம் தான். அப்போ நாம இந்த மாதிரி ஒரு அப்டேஷனுக்குள்ள வந்து நம்மளை அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா நான் அந்த ஆத்மா அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா நிற்போம். அதுலேருந்து விலகி நம்ம தவறாக இந்திரியங்களையோ மனதையோ நான் என்று அபிமானம் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத இந்த செயல் நமக்கு ஆழமாக அறிவுறுத்துதுங்க. அப்போ இந்த இடத்துல நுண்மையானது அப்படின்னா அது ஆத்மா அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது, மனசையும் நம்ம நுண்மையானதாகத்தான் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அது சூட்சமாக இருப்பதினால அது நுண்ணியமானதுங்கிற வார்த்தையை நம்ம இங்கே உபயோகப்படுத்துகிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த செயல்படி பார்த்தா உலகம் என்பது பௌதீகம், இந்த உடல் என்பது பௌதீகம், இந்திரியம் என்பதும் பௌதீகம், மனம் என்பதும் பௌதீகம். அப்ப எது மிஞ்சுது? பௌதீகமற்ற சாட்சி சைத்தன்யம் மட்டும்தான் மிஞ்சுது. அப்ப இங்க எது உண்மையா இருக்கிறதோ அந்த அதிஷ்டானத்துல இத்தனை விஷயங்களும் பௌதீகமாக படைக்கப்படுகிறது. ஆனால் எது பௌதீகமற்றதோ அது ஆத்மா. ஆத்மா வந்து இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள வருவது கிடையாது. அப்ப ஆத்மாவுக்கு உடல் கிடையாது, ஆத்மாவுக்கு எந்த ஒரு விவகாரங்களும் கிடையாது. அப்ப அதுதான் இங்க ஆத்மா சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அப்போ பௌதீகத்துக்குள்ள வருகின்ற இந்த உலகம் உடல் இந்திரியம் மனம் எல்லாமே வந்து வந்து போகின்ற தோன்றி மறைகின்ற தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விவேகமான விஷயம் என்று நம்ம இங்கே புரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல பௌதீக விவேக பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு எந்த அனுபவம் வந்தாலும் சரி இது அறியப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசு ஆமாம் இது என்னால் அறியப்படுகிறதுன்னு சொன்னிச்சுன்னா அது பௌதீகம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வேறாக ஒன்று அறியப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த செயல் புரிய வைக்குதுங்க. அப்போ இங்கே சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிறது நுண்ணியமானதாக இருந்தாலும் நீங்க மனசு நுண்ணியமானதாகவே இருக்கிறது. ஆகவே நீங்க மனதை நுண்ணியமாக இருப்பதை வைத்துக்கொண்டு அதை ஆத்மா என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது வந்து ஆத்மாவின் ஒரு ஊடகம்தான் என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவே தன்னை உணர்வதற்கான ஒரு ஊடகத்தை உண்டாக்கி தன்னைத்தான் அனுபவமாக்குவதற்காக உருவாக்கிய ஒரு நுண்ணிய விஷயமே இந்த மனசு அப்படிங்கிறத இந்த உபதேசத்தின் மூலமா புரிய வைக்கப்படுகிறது. அப்போ இங்கே நம்ம ஒரே வரியில் இந்த செயலை பற்றி 12வது செயலை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெளிவானதோ நுண்மையானதோ அவ்வாறு அறியப்படுகின்ற அனைத்தும் பௌதீகமே, ஆனால் அவைகளையெல்லாம் அறிகின்ற நானோ சாட்சி மாத்திரமே. இதுதாங்க இந்த செயலினுடைய உட்பொருள். அப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 12வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்கிறோம். நாளைய வகுப்பில் 13வது ஸ்லோகம் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.